நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். புதுக்கோட்டை வம்பன் வேளாண் அறிவியல் நிலையம் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் சி ஜேசுப்ரியா பூர்ணகலா அவர்கள் ஊட்டச்சத்துக்களும் அதன் பயன்களும் என்ற தலைப்பில் பல தகவல்களை வழங்க நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் திரு நாகநாதன் அவர்கள்.
மனிதன் உயிர் வாழ தண்ணீர் அவசியம்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? மனிதன் உடலில் தண்ணீருடைய தேவை என்ன? தூய்மையான நீரை எவ்வாறு பாதுகாத்து பயன்படுத்துறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இப்ப தண்ணீர் வந்து இப்ப ஒரு பெரியவர், அதாவது வளர்ந்த ஒரு பெரியவருடைய உடல்ல வந்து 70% வரைக்கும் தண்ணி இருக்கு. அதாவது 70 கிலோ உடல் எடை உள்ள ஒரு ஆணுக்கு வந்து 70% நீரானது வந்து 30 லிட்டர் செல் உள் திரவமாக இருக்கு. 4 லிட்டர் வந்து எலும்புகள்ல இருக்கு. மிச்சம் 30% வந்து செல் வெளி திரவமாகவும், 3 லிட்டர் வந்து பிளாஸ்மால அதாவது பிளட்லையும், 8.5 லிட்டர் வந்து திசு இடை திரவமாகவும் இருக்கு. அது போக உமிழ்நீர், சனைய நீர், மனித மூளை, முருது தண்டு, வடத்திரவம், இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து தண்ணி வந்து இருக்கு. இப்ப தண்ணியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய உடலின் தட்பவெப்பத்தை வந்து கட்டுப்படுத்துது. அப்புறம் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் கழிவை வந்து எடுத்து செல்லுது, அதாவது டிரான்ஸ்போர்ட் பண்றது உதவுது. அப்புறம் திசுக்கள் மற்றும் செல்களில் முக்கியமான பொருட்களை கரைக்கிறதுக்கு ஒரு கரைப்பானா பயன்படுது. அப்புறம் மருந்து பொருட்களை கரைக்க பயன்படுது. அப்புறம் மூட்டுகளின் இணைப்புகளில் உராய்வை வந்து நீக்கிறதுக்கு உதவுது. அப்புறம் முதுகு தண்டு மற்றும் பிற உணர்திறன் மிக்க முக்கிய திசுக்களை பாதுகாக்கிறது. அப்புறம் சிறுநீர், வியர்வை மற்றும் மலத்தின் வழியாக உடலின் கழிவுகளை அகற்றுகிறது. இதெல்லாம் வந்து தண்ணியோட வேலைகள். தண்ணீர் வந்து நம்ம ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு சொல்றது நல்லது. உடலுக்கு தேவையான இந்த திரவம் வந்து நம்ம தண்ணியா மட்டும் இல்லாம பால், குளிர்பானங்கள், தேநீர், காஃபி, இந்த மாதிரி வந்து பல விதங்கள் அந்த திரவங்கள் வந்து நம்ம உடலுக்கு எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 1000 கிலோ கேலரி நமக்கு வேணும் அப்படின்னா, 20% கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோ கேலரி வேணும். 1000 கிலோ கேலரிக்கு வந்து 1 லிட்டர் தண்ணீர் தான் கணக்கு. இப்ப 3000 கிலோ கேலரி ஒருத்தருக்கு வேணும்னா 3 லிட்டர் தண்ணி வேணும். அந்த மாதிரி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா 2000 கிலோ கேலரிஸ் போடும், அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து 2 லிட்டர் தண்ணி. அந்த மாதிரி அவங்களோட கிலோ கேலரி, ஒவ்வொரு 1000 கிலோ கேலரிக்கும் 1 லிட்டர் தண்ணி வந்து பருகணும். ஆனா குழந்தைகளுக்கு வந்து 1.5 லிட்டர் தண்ணி வந்து அவங்க பருகணும்.
அடுத்து மேம், 13 வயது முதல் 17 வயது வரை இருக்கக்கூடிய இந்த அடலசன்னு சொல்லக்கூடிய வளரும் பருவ ஆண்கள் பெண்களுக்கான ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் என்னென்ன? அந்த ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன உணவுகள்ல கிடைக்குது?
அதாவது வளர் இளம் பருவத்தில் வந்து ஏற்படும் புனித வளர்ச்சி, அவங்களோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். பெண்களுக்கு வந்து 10 வயதுல இருந்து 12 வயது வரைக்கும் இது ஏற்படும். ஆண்களுக்கு வந்து 2 வருடம் கழித்து 12-14 வயது வரைக்கும்னா இந்த வளர்ச்சி வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். மெயினா வந்து எலும்புகளின் வளர்ச்சி வந்து பெண்களை விட ஆண்களுக்கு வந்து நீண்ட காலத்திற்கு நீடிக்கும். பெண்களுக்கு வந்து 17 வயதிலும் ஆண்களுக்கு வந்து 20 வயதிலும் தங்கள் எலும்பு வளர்ச்சியை முழுமையை அடைகிறார்கள். அதாவது காது உப்புக்கள் படிகள் வந்து அதிகரிக்கும். அதாவது கால்சியம் இதெல்லாம் வந்து டெபாசிட் ஆகும் எலும்புல, அதாவது எலும்பு நிறைன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப அதிகமா வந்து இந்த வயதுல வந்து ஏற்படுகிறது. அதுவும் இல்லாம வளரிளம் பருவம் என்பது உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி 10-19 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் வளர் இளம் பருவத்தினர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதாவது குழந்தை பருவத்திலிருந்து பெரியவராக மாறக்கூடிய பருவம். இந்த பருவத்துல வந்து அவங்க உடல் வளர்ச்சி, பாலியல் முதிர்ச்சிக்கான ஒரு பிரத்யேகமான பருவம். இப்பருவத்துல வந்து அவங்களுடைய உடல் வளர்ச்சியை நிர்ணயிப்பது அவங்களுடைய உணவு ஊட்டம் தான், அதாவது நியூட்ரிஷன் தான். இந்த பருவத்துல வந்து பெண்களுக்கு உடல்ல வந்து அதிக கொழுப்பும், ஆண்களுக்கு வந்து உடலில் தசை திரட்சியும் ஏற்படும். அப்ப அதுக்கேற்ற மாதிரிதான் வந்து அவங்களோட நியூட்ரியன்ட் ரெக்யர்மெண்ட்டும் அந்த மாதிரிதான் இருக்கும். அவங்களுடைய ஊட்டச்சத்து தேவைகள் வந்து என்னன்னா, மெயினா வந்து எலும்பு திசுக்களின் வளர்ச்சிக்காக நிறைய காது உப்புக்கள், அதாவது கால்சியம் வந்து அவங்க அதை கன்சியூம் பண்ணணும். அப்ப நிறைய எனர்ஜியும் அவங்களுக்கு வந்து தேவை, எனர்ஜி வேணும். அதாவது சக்தி நிறைந்த உணவுகள் சாப்பிடணும், புரத நிறைந்த உணவுகள் சாப்பிடணும், காது உப்புக்கள் சாப்பிடணும், உயிர் சத்துக்கள் வந்து அதிகமா எடுத்துக்கணும். இந்த டைம்ல வந்து அவங்க பார்த்துக்க வேண்டியது, உடல் வந்து பருமன் ஆகாம அவங்க வந்து அவங்களோட உடல் வெயிட்டை வந்து அவங்க பாதுகாக்கணும். ஏன்னா அதிகமா பாதிக்கப்படுறது ரத்த சோகையினாலையும் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா வந்து அவங்க பாடி வெயிட் மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டினி கிடப்பாங்க, சாப்பிடாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ரத்த சோகையெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம அவங்க வந்து இரும்புச்சத்து நிறைந்த உணவுகள், கீரைகள், வெல்லம், மாமிசம், அப்புறம் உயிர் சத்து சீ நிறைந்த ஆரஞ்சு, எலுமிச்சை, நெல்லிக்காய், இதெல்லாம் வந்து அவங்க நிறைய வந்து உணவுல எடுத்துக்கொள்ளணும். இந்த பெண்களுக்கு வந்து இப்ப மாதவிடாய் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இரும்பு சத்து வந்து நிறைய இழப்பு ஏற்படும். அதனால வந்து இரும்பு சத்து குறைந்த உணவுகள் வந்து அதிகமா சாப்பிடணும். தினமும் கண்டிப்பா வந்து பழங்களை வந்து உணவுல சேர்த்துக்கணும். இளநீர், பழச்சாறு இதெல்லாம் அவங்க சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். அது மாதிரி கொழுப்பு நீக்கப்பட்ட பால் வந்து கண்டிப்பா உட்கொள்ளணும். அதே மாதிரி அவங்க நிறைய விளையாடுவாங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கும். அதனால முட்டை, கோழிக்கறி இந்த மாதிரி உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி இப்ப காலை உணவுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த காலேஜ் ஜோயின் அல்லது ஸ்கூல் பிள்ளைங்கெல்லாம் பாத்தீங்கன்னா காலை உணவு வந்து கட் பண்ணுவாங்க. அது ரொம்ப தப்பு. கண்டிப்பா வந்து காலை உணவுகளை சாப்பிட்டாதான் மூளைக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா பிரேக் ஃபாஸ்ட் நைட்டு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து சாப்பிடாம இருக்கிறதுனால, அதாவது வந்து தூங்குற நேரம் காலையில் எழுந்தோம்னு கண்டிப்பாக சாப்பிடணும். அப்புறம் வந்து உலர் திராட்சை பழங்கள், பாதாம் கொட்டைகள் இதெல்லாம் வந்து சாப்பிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் அவங்க உட்காந்து படிக்கிற சமயத்தில் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். அதே மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகள் வந்து உடனே அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். அந்த மாதிரி உணவுகள் வந்து சாப்பிடலாம். அப்புறம் மீன், கோழிக்கறி, முட்டை இந்த மாதிரி புரதம், புரதச்சத்து வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா உடல் வளர்ச்சி வந்து ரொம்ப துரிதமா இருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி புரதச்சத்து உணவுகளை வந்து அதிகமா சாப்பிடணும். அந்த மாதிரி உடல் எடையை குறைக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது உணவு திட்டங்கள் இப்பெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமா ஷார்ட் பீரியட்ல அதிகமான உடல் எடையை குறைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அது வந்து வளர்ச்சியை மாற்றத்தையும் வந்து பாதிக்கும். அதனால அந்த மாதிரி வந்து உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்க கூடாது. அதுக்கு கூட அவங்க என்ன பண்ணலாம்னா அவங்க முறையான உடற்பயிற்சிகளை செய்யணும். கொழுப்பு நிறைந்த உணவுகளை குறைச்சிட்டு நார்ச்சத்து, முழு தானியங்கள் இந்த மாதிரி உணவுகளை வந்து அதிகமா உட்கொள்ளணும். பட்டினி கடந்து வந்து உடல் வெயிட்டை வந்து குறைக்கணும்னு நினைக்கிறதும் தப்பான விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஏஜ்ல தான் எண்ணெய் பொறித்த உணவுகள் வந்து நிறைய சாப்பிடுவாங்க. நிறைய க்ரீம், பால் க்ரீம் எல்லாம் சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்கு முகப்பரு வரும், உடல் பருமன் வந்து அதிகமாகும். அப்போ இந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து அவங்க கட்டுப்படுத்தணும். அதனால மூளையின் செயல்பாடு வந்து அவங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா நிறைய படிப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து இந்த வாதுமை, உலர்ந்த ஆப்ரிக்காட், அதாவது உலர் பழங்கள் இருக்கு, அப்படிப்பட்ட உணவுகளை வந்து சாப்பிடலாம்.
இளம் வயது விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கான ஆரோக்கியமான உணவு முறைகள் என்னென்ன?
விளையாட்டு வீரர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து அதிகமா எனர்ஜி ரிச் உணவுகள் வந்து சாப்பிடணும். அதாவது வந்து எனர்ஜி கொடுக்கக்கூடிய வந்து கார்போஹைட்ரேட்டு, அது வந்து நிறைய சுகர், குளுக்கோஸ், சக்கோஸ், இந்த மாதிரி பழச்சாறுகள் இந்த மாதிரி வந்து உடனடியாக எனர்ஜி கொடுக்கக்கூடியது. இதை சிம்பிள் சுகர்னு சொல்லுவோம், எளிய சர்க்கரை, குளுக்கோஸ், சக்கோஸ், லாக்டோஸ் இந்த மாதிரி வந்து உணவுகளை வந்து சாப்பிடலாம். அதுவும் இல்லாம நிறைய தொகுப்பு சர்க்கரைன்னு சொல்லுவோம், அதாவது வந்து அவங்க தொடர்ந்து எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கக்கூடிய முழு தானியங்கள், பிரெட், பாஸ்தா இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு நிறைய விளையாட்டு போட்டிகள் நிறைய விளையாடுறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய நீர் இழப்பு, உடம்புல இருந்து நிறைய ஃப்ளூயிடு, திரவம் வந்து குறைஞ்சிடும். அதனால அவங்க வந்து எலக்ட்ரோலைட், அதாவது எனர்ஜி ட்ரிங்க், ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்லாம் இப்போ அவைலபிளா இருக்கு. அதுல வந்து சாது உப்புக்கள் இருக்கும். அதுல வந்து சோடியம், பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரி வந்து நிறைய சாது உப்புக்கள் நிறைந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சாப்பிடணும். இயற்கையான இளநீரை குடிக்கலாம். இது மாதிரி வந்து அவங்க பாடி வந்து நீர் இழப்பு, டீஹைட்ரேஷன் ஆகாம அதை ரீஹைட்ரேட் பண்ண மாதிரி உணவுகளை வந்து நிறைய சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து புரதம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க வந்து பாடி பில்டிங், அவங்க வந்து நிறைய தசைகள், திசுக்கள்லாம் அவங்க வேணும் நல்லா விளையாடுறதுனால. அந்த மாதிரி வந்து புரத உணவுகள், அதாவது முட்டை, இறைச்சி, மீன், பருப்பு வகைகள், நட்ஸு, சோயா உணவுகள் இந்த மாதிரி புரோட்டீன், அதாவது புரதம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளணும். கொழுப்பு விஷயத்துல கொஞ்சம் நல்ல கொழுப்பு வந்து உண்றதும் நல்லது. ஏன்னா வந்து செறிவுற்ற கொழுப்பு, சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கு, அதை வந்து நம்ம அதிகமாக பார்த்துட்டோம்னா இருதய நோய்கள்லாம் வர வாய்ப்பு இருக்கு. அதனால ஆரோக்கியமான ஹெல்த்தி ஃபேட்ஸ் வந்து அவங்க சாப்பிட்டோம்னா உடற்பயிற்சியாளர்கள், விளையாட்டு இதுல ஈடுபடுற குழந்தைகள் வந்து உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தலாம்.
50 வயதிற்கும் மேற்பட்ட மற்றும் வயது முதிர்ந்தவர்களுக்கான ஆரோக்கியமான உணவு முறைகள் மற்றும் அவங்க தவிர்க்க வேண்டிய உணவு வகைகள் என்னென்ன?
50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து அதே மாதிரி அவங்கனால அவங்க செய்யற வேலைக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து உணவுகள் உட்கொள்ளணும். என்ன சொன்னேன், அவங்க லகுவான வேலை, நடுத்தர வேலை, கடினமான வேலைன்னு இருக்கு. லகுவான வேலைன்னா இப்ப ஒரு கம்ப்யூட்டர்ல உட்காந்தே வேலை செய்வாங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இருக்காது, அந்த மாதிரி வேலை செய்வாங்க. அப்புறம் வந்து இப்ப டெய்லர் அந்த மாதிரி கொஞ்சம் வேலை செய்யறவங்க நடுத்தர வேலைன்னு சொல்லலாம். கூலி தொழிலாளி வந்து கடினமான வேலை செய்யறவங்க சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம எனர்ஜி வந்து எடுத்துக்கொள்ளணும். இத பாத்தீங்கன்னா இப்ப ஒரு லகுவான வேலை செய்யறவங்களுக்கு வந்து கிலோ கேலரி எவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 2110 கிலோ கேலரிஸ் தான். ஒரு அடல்ட் மேன் மேல் ஆண்க்கு வந்து 2110 கிலோ கேலரிஸ் தான் அவர் வந்து எடுத்துக்கொள்ளணும். அதே ஒரு மிதமான வேலை செய்யறவங்க வந்து 2710 கிலோ கேலரிஸ் எடுத்துக்கொள்ளணும் உணவு. அதே மாதிரி கடினமான வேலை செய்யறவங்க வந்து 3470 கிலோ கேலரிஸ் வந்து எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா நியூட்ரியன்ஸுமே அதே மாதிரி தான், அவங்களுடைய வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த புரத சத்து இது எல்லாமே அந்த நட்டமே ஃபர்ஸ்ட் இந்த பரிந்துரைக்கப்பட்ட அளவுகள் ஐசிஎம்ஆர்ல இருந்து அவங்க அந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. அது வந்து எவ்வளவு நியூட்ரியன்ஸ் வந்து அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அவங்க உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளணும். இதை வந்து ஒரு இலகுவான வேலைக்கு உடைய ப்ரோட்டீன் வந்து வெஜிடேரியனா இருந்தா 67 கிராம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். இப்போ நான் வெஜிடேரியனா இருந்தா 69 கிராம்ல எடுத்துக்கலாம். அதே இது வந்து ஒரு மிதமான வேலை செய்யறவராக இருந்தா 80 வெஜிடேரியனுக்கு வந்து 87.5 கிராம் நான் வெஜிடேரியனா இருந்தா 81.7 கிராம் இந்த மாதிரி வந்து அவங்களுடைய வேலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து புரத சத்து கொழுப்பு சத்து இந்த மாதிரி தாது உப்புகள் நீச்சத்துக்கள் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கொள்ளலாம். மிக நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்றது நல்லது. தானியம் பயிர்கள் காய்கறி பழங்கள் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் எலும்புகளை வலுப்படுத்துறது உயிர் சத்து டி இல்ல அதாவது கொழுப்பு குறைந்த பால். இப்ப பால் பாக்கெட்லயே பாத்தீங்கன்னா அது எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு போட்டிருப்பாங்க. அந்த பர்சன்டேஜ் 3% 4% அந்த மாதிரிலாம் வந்து நீங்க பால் பாக்கெட்டே கலர் கலரா இருக்குல்ல, கிரீன் கலரு பிங்க் கலரு ஆரஞ்சு கலரு இந்த மாதிரிலாம் வந்து பாக்கெட் பால் நம்ம பாத்துருக்கோம். அதை வந்து என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுல எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்ப நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொழுப்பு குறைந்த பால் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டா ப்ரோட்டீன் வந்து அதிகமா இருக்கும், கொழுப்பு வந்து குறைவா இருக்கும். அந்த பெரியவர்கள் வந்து இப்படிப்பட்ட உணவு வந்து பெரும்பாலும். அதே மாதிரி எல்லா கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு துத்தநாதம் நீர்ச்சத்துக்கள் இதெல்லாமே வந்து தேவையான அளவு அவங்க எடுத்துக்கிட்டா ஆரோக்கியமா வாழலாம்.
சரிவிகித உணவு எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும், அவை அடங்கிய உணவுப் பொருட்கள் யாவை, அவற்றில் என்னென்ன மாதிரி சத்துக்கள் இருக்கு?
சரிவிகித உணவுனா சரிவிகித உணவு என்பது பல்வேறு உணவுகளை அளவிலும் விகிதத்திலும் கலோரி புரதம் சாது உப்புகள் உயிர் சத்துக்கள் மற்றும் பிற சத்துக்களை போதுமான அளவில் பெற்றிருக்க வேண்டும். அது இல்லாம குறுகிய கால போதிய உணவின்மையை எதிர்கொள்வதற்கும் தேவையான கூடுதல் ஊட்டச்சத்துக்களை கொடுப்பதாகும். இதான் வந்து சரிவிகித உணவு. அதாவது நாம முன்னாடி நான் சொன்னேன் என்னென்ன உணவு வகைகள் இருக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு சொன்னேன். அது எல்லாமே வந்து அந்த சரிவிகித உணவுல வந்துருக்கும். பொதுவா நம்ம மக்களோட பழக்கம் என்னன்னா எல்லா உணவுகளையும் வந்து ஊட்டச்சத்துடன் சேர்த்துக்கிறது இல்லை, வெறும் தானியங்கள் அரிசி மட்டும் ஏதாவது ஒரு ரைஸ் அந்த மாதிரி சாப்பிடுறது, இல்லைன்னா வந்து ஏதாவது கொழுப்பு அதிகமா இருக்கிறத சாப்பிடுறது, இல்லைன்னா சர்க்கரை அதிகமா இருக்கிறது உணவுல அதனால ஏதாவது ஒரு இதுல மட்டும்தான் அதிகமா கான்சன்ட்ரேட் பண்றாங்க. சரிவிகித உணவுங்கிறது வந்து பல விதமான உணவு வகைகள் சொன்னாங்க, அந்த எல்லா உணவு வகைகளும் இருக்கணும். அப்பதான் வந்து எல்லா ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும். அதுதான் வந்து சரிவிகித உணவுன்னு சொல்றோம். அதாவது சரிவிகித உணவுல 50-60% கலோரிகள் வந்து பாவச்சத்துலேருந்து வரணும். நான் முக்கியமான 3 ஊட்டச்சத்துக்கள் சொன்னேன். ஒண்ணு வந்து கார்போஹைட்ரேட்டு, 2 புரதம், 3 வந்து கொழுப்பு. இப்ப கார்போஹைட்ரேட் வந்து நமக்கு எவ்வளவு நம்ம சாப்பிடணும்னா 50-60% வந்து கார்போஹைட்ரேட் உணவுகள். அப்புறம் பாத்தீங்கன்னா 10-15% வந்து புரத உணவுகள், கொழுப்பு வந்து 20-30%. அந்த மாதிரி வந்து 3 டிவைட் பண்ணி எல்லாத்துலேருந்து நமக்கு அந்த கலோரிகள் தரப்படணும். அதாவது 1 கிராம் கார்போஹைட்ரேட் வந்து 4 கிலோ கலரி கிடைக்கும், 1 கிராம் புரதத்துலேருந்து 4 கிலோ கலரி கிடைக்கும், 1 கிராம் கொழுப்புலேருந்து 9 கிலோ கலரி கிடைக்கும். அதாவது 3 நியூட்ரியன்ஸ்ல இருந்து 3 ஊட்டச்சத்துக்கள் இருந்து நமக்கு கிலோ கலரி கிடைக்கும். ஆனா அதிகமா நம்ம உணவை பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கிற கிலோ கலரி ஃபுல்லா கொழுப்பா தான் இருக்கும். ஏன்னா ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து நல்லா டேஸ்டா இருக்கிறதுனால எல்லாருமே ஃப்ரைடு ஃபுட்ஸ் வந்து விரும்பி சாப்பிடறதுனால அதுல இருந்து வரக்கூடிய கலோரிகள் வந்து அதிகமா இருக்கும். புரதத்துலேருந்து ரொம்ப கம்மியா தான் கலோரிகள் இருக்கும். அதே மாதிரி சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரூரல் ஏரியாலாம் பாத்தீங்கன்னா அவங்கள வந்து கார்போஹைட்ரேட் அதிகமா சாப்பிடுவாங்க. அதாவது ரைஸ் மட்டுமே வெறும் கஞ்சி அந்த மாதிரி அதை மட்டுமே அதிகமா சாப்பிடும்போது அதுல இருந்து 70-80% வந்து அவங்க கலோரி வந்து அதுல இருந்து கிடைக்கும். இது வந்து சரிவிகித உணவு கிடையாது. கலோரிகள் வந்து ஒரு மனுஷனுக்கு இப்ப வந்து ஒரு 3000 கலோரி வேணும்னா அதுல 50-60% வந்து கார்போஹைட்ரேட் இருக்கும், 10-15% புரதத்துல இருக்கும், 20-30% கொழுப்புலன்னு பரப்படணும். அப்படி வந்து அவங்க வந்து சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஊட்டச்சத்துக்கு மட்டும் இல்லாம தாவர வேதி பொருட்கள், அதாவது பைட்டோகெமிக்கல்ஸ் சொல்லுவாங்க, தாவர வேதி பொருட்கள், அது வந்து நிறைய வந்து எல்லா விதமான உணவுப் பொருட்களும் இருக்கு. தானியங்கள், பருப்பு வகைகள், எண்ணெய் விசைகள், அப்புறம் பால் பொருட்கள், அப்புறம் வந்து இறைச்சி மாமிசம், அதுகள் எல்லாத்துலயுமே வந்து பைட்டோகெமிக்கல்ஸ் ஒன்று இருக்கு. அதாவது ஊட்டச்சத்துக்கள்னு ஒரு பிரிவு இருக்கு. இன்னொன்னு வந்து பைட்டோகெமிக்கல்ஸ், அதாவது தாவர வேதி பொருட்கள். அப்படின்னா என்னன்னா, இந்த தாவர வேதி பொருட்கள் வந்து நமக்கு நோய் வராம நம்ம வந்து பாதுகாக்குது. அதாவது ஒவ்வொரு தாவர வேதி பொருட்களுக்கும் ஒவ்வொரு பண்பு உண்டு. மெயினா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப தக்காளியை எடுத்துட்டோம்னா, தக்காளியில வந்து நல்லா சிறப்பு கலரா இருக்கு இல்லையா, அது வந்து லைகோபின் ஒரு நிரம்பிதான் காரணம். அது வந்து ஒரு பைட்டோகெமிக்கல், அது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்டாகவும் இருக்கு. அது வந்து மெயினா வந்து புற்றுநோய் வராம, பொதுவா வந்து வால் பகுதி, ஜீரண மண்டலம், இதுல வந்து புற்றுநோய் வராம தடுக்கிறது அந்த பைட்டோகெமிக்கல் உதவுது. அதே மாதிரி இந்த பீட்டா குளுக்கான்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இப்ப மோஸ்ட்ல நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது இதுல பீட்டா குளுக்கான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ப்ரீபயாட்டிக், அது அதாவது நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா வளர்றதுக்கு அது உதவு. இதனால நிறைய தாவர வேதி பொருட்கள் எல்லா உணவுகளையும் நிறைஞ்சிருக்கு. அப்ப நம்ம எல்லா விதமான உணவு வகைகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா இந்த பைட்டோகெமிக்கல்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நார்ச்சத்து வந்து ரொம்ப முக்கியம். நார்ச்சத்து வந்து நமக்கு 2 கிலோ கலோரி தான் கிடைக்கும். உடல் பருமன் அதிகமா இருக்கு, ஏன்னா அந்த மாதிரி புற்றுநோய், டயபெட்டிஸ், சக்கரை நோய், இப்படி மற்ற நோய்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால நிறைய கலோரிகள் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம நார்ச்சத்து உள்ள உணவுகள் வந்து அதிகமா எடுத்துக்கலாம். அதுல வந்து அதிகமான கலோரி நமக்கு கிடைக்காது. நமக்கு தேவையான இந்த மாதிரி நச்சு பொருட்கள், அதிகமா இருக்கிற சர்க்கரை, கொழுப்பு, இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு நீக்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி நியூட்ராசூட்டிக்கல்னு சொல்லுவாங்க, பார்மசூட்டிக்கல்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மருந்துன்னு தெரியும். அதே மாதிரி நியூட்ராசூட்டிக்கல்னா உணவே மருந்து. நம்ம உணவே உணவுல இருக்கிற அந்த நியூட்ரியன்ஸே வந்து நமக்கு வந்து மருந்தா வந்து பயன்படுது. அப்ப இப்படிப்பட்ட எல்லா பொருட்களும், ஊட்டச்சத்துக்கள் மட்டும் இல்லாம தாவர வேதி பொருட்கள், நார்ச்சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய எதிர் ஆக்சிஜனேட்டிகள், அப்புறம் வந்து இந்த மருந்தாக்கள் உணவுகள் என்று சொல்லக்கூடிய நியூட்ராசூட்டிக்கல், இது எல்லாமே வந்து சரிவிகித உணவுல இருக்கணும். சரிவிகித உணவு வந்து என்ன பண்ணணும், அதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்முடைய ஊட்டச்சத்து தேவைகள் எல்லாத்தையுமே நிறைவு செய்யும். அதே மாதிரி செல் சிதைவு நோய்களை வந்து தடுப்போம், நீண்ட ஆயுளை கொடுப்போம். அதே மாதிரி ஆக்கப்பூர்வமான வாழ்க்கையை வந்து மேம்படுத்துவோம். அதுவும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும். டைம் வந்து நம்ம ஏதாவது டிராவலா இருக்கோம், ஏதாவது உடம்பு சரியில்லை, சரியா சாப்பிட முடியல, அப்படின்னா அந்த டைம்ல வந்து நம்மளை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கும். ஏற்கனவே நம்ம சரிவிகித உணவு சாப்பிட்டு வந்துருந்தோம்னா அந்த டைம்ல வந்து நம்ம பாதிக்கப்படாம நம்ம பாதுகாக்கும். அதுவும் இல்லாம நம்ம அறிவு ஆற்றலை வந்து மேம்படுத்துவோம். இப்ப குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும், பெரியவர்கள் வந்து திறம்பட வேலை செய்யணும் அப்படின்னா நல்ல ஊட்டச்சத்து வந்து சரிவிகித உணவு சாப்பிடணும். அதே மாதிரி மன அழுத்தங்கள், இப்ப நிறைய ஸ்ட்ரெஸ் ஏற்படும், அதை வந்து சரி செய்யறதுக்கும் இந்த ஊட்டச்சத்து உணவுகள் வந்து பயன்படுது. இந்த சரிவிகித உணவுகள் வந்து பயன்படுது. அதாவது சரிவிகித உணவுகள்ல வந்து கண்டிப்பா தானியங்கள், அரிசி, கோதுமை வந்து கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி புரதமும், தானிய புரதமும், பயிர் புரதமும் 4:1 இருக்கணும். ஏன்னா இப்ப இதுல ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா, இப்ப முட்டை, முட்டை தான் வந்து தரமான புரதம், அதாவது கம்ப்ளீட் புரோட்டீன் சொல்லுவாங்க. முட்டையை சாப்பிட்டோம்னா அதுல புரதம்னா என்னன்னா, அதுல அமினோ அமிலங்கள் நிறைய இருக்கு. அந்த புரதம் சாப்பிட்டோம்னா நமக்கு தேவையான எல்லா அமினோ அமிலங்களும் நம்ம பேருக்கு கிடைக்கும். அதே மாதிரி இறைச்சி, மீன், இது எல்லாமே வந்து நல்ல கம்ப்ளீட் புரோட்டீன், உறுதியான புரதம். நம்ம அதை சாப்பிட்டோம்னா நம்ம நல்ல உடல் வந்து ஹைட்டு, வெயிட்டு, மற்ற நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே கிடைக்கும். ஆனா தாவர உணவுகள்ல இருக்கிற புரதம் வந்து அந்த அளவுக்கு தரம் என்பது கிடையாது. ஏன்னா தாவர உணவுகள்ல புரதத்துல வந்து சில அமினோ அமிலங்கள் இருக்காது, முக்கியமான அமினோ அமிலங்கள், 8 அமினோ அமிலங்கள் இருக்கு. அது எல்லாமே இருந்தாதான் அது நம்ம உடல்ல வந்து உபயோகப்படுத்த முடியும். ஆனா வந்து சில அமினோ அமிலங்கள் இல்லாம இருக்கும். இப்ப தானியங்கள், தானியங்கள்னா என்ன, கோதுமை, அரிசி, சிறுதானியங்கள், இதெல்லாம் வந்து தானியங்கள். இந்த தானியங்கள்ல என்னன்னா, மெத்தியோனைன்னு சொல்லக்கூடிய ஒரு அமினோ அமிலம் அதிகமா இருக்கும், லைசின்ற அமினோ அமிலம் வந்து இருக்கவே இருக்காது, இதுன்னா ரொம்ப குறைவா இருக்கும். அதே சமயம் பருப்பு வகைகள், பருப்பு வகைகள்னா என்னன்னா, பாட்டு பயிறு, துவரம் பருப்பு, கொண்டக்கடலை, இது மாதிரி நிறைய பருப்பு வகைகள் இருக்கு. இந்த பருப்பு வகைகள்ல பார்த்தோம்னா லைசின்ற அமினோ அமிலம் அதிகமா இருக்கும், அந்த மெத்தியோனைன்ற அமினோ அமிலம் இருக்காது. அப்ப நம்ம வெறும் தானியத்தை சாப்பிட்டோம்னா என்ன ஆகும், அது லைசின் நமக்கு கிடைக்காது. வெறும் பருப்பு வகைகள்ல சாப்பிட்டோம்னா நமக்கு மெத்தியானம் கிடைக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, ரெண்டையுமே சேர்த்து சாப்பிடறோம். அதான் பாரம்பரியமாவே நம்ம அப்படிதான் சாப்பிடுறோம். அரிசி சாதம், அப்புறம் வந்து சாம்பார், சாதம் வந்து தானியம், சாம்பார் வந்து பருப்பு, ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு தேவையான ஒரு முழுமையான புரதம் கிடைக்கும். அதே மாதிரி கண்டிப்பா பழங்கள், ஒரு நடுத்தர அளவுக்குலாம் வந்து கண்டிப்பா சாப்பிடணும். அப்புறம் 100 மில்லி பாலாவது தினமும் வந்து சேர்த்து கொள்ளணும். அதே மாதிரி கலோரிகள், அதாவது புரதம், இது எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து அந்த மூணு நேரம் காலை வேலை மதிய வேலை இரவு வேலைன்னு சொல்லி நம்ம மூன்று விதமா வந்து உணவுகளை உட்கொள்ள பழக்கம் உள்ளவங்களா இருக்கணும். அதை வந்து மூணு இதுக்கும் டிவைட் பண்ணி ஈக்குவலா சாப்பிடுற மாதிரி இருக்கும். இப்ப காலை உணவுகளை தவிர்க்கக்கூடாது, ஏன்னா இரவு உணவை தவிர்க்கக்கூடாது, எந்த உணவுமே தவிர்க்காம எல்லாத்தையும் வந்து சம பங்கு நம்ம சாப்பிடுற மாதிரி வந்து உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி உணவுகளை வந்து நாலு குரூப் சொன்னேன். முதல் குரூப் வந்து தானியங்கள், சிறுதானியங்கள், அறுப்பு வழிகள். இரண்டாவது குரூப் வந்து காய்கறிகள் மற்றும் பழங்கள். மூணாவது குரூப் வந்து பால் மற்றும் அசைவுகள். நாலாவது குரூப் வந்து கொழுப்புகள் மற்றும் கொட்டைகள். இந்த மாதிரி நாலு விதமான குரூப் இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு வந்து மை பிளேட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. மை பிளேட் அப்படின்னா என்னன்னா என்னோட பிளேட் எப்படி இருக்கு, அதாவது நான் சாப்பிடுற பிளேட், அதாவது சாப்பிடுற பிளேட்னா அதுல வைக்கப்பட்டிருக்கிற உணவு. இதை பாத்தீங்கன்னா நம்ம உணவு எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா வந்து 80% 70% மேல அதிகமா வந்து நம்ம இந்திய உணவுல அதிகமா தானியங்களா தான் இருக்கும். அதுல பருப்பு காய்கறி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கும். அப்படி இல்லாம தானியங்கள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 60%, அதுக்கப்புறம் வந்து ஒரு 20% வந்து புரதங்கள், அதுக்கப்புறம் கொழுப்பு, அதுக்கப்புறம் மற்ற சர்க்கரைகள்லாம் ரொம்ப குறைவா தான் இருக்கும். அதாவது சர்க்கரை ரிஃபைன்டு சுகர்னு சொல்றோம் இல்லையா, கரும்பு சர்க்கரை, சர்க்கரை வந்து ரொம்ப குறைவான அளவாதான் இருக்கும். அந்த மாதிரி வந்து சாப்பிடணும். அதுவும் இல்லாம நம்ம சாப்பிடுற பிளேட் வந்து ஒரு கலர்ஃபுல்லா இருக்கணும், வண்ண நிறம் உள்ளதா இருக்கணும். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மாதிரி சொன்ன மாதிரி தக்காளி சிவப்பு கலரா இருக்கு, இப்ப பீட்ரூட், அது மாதிரி கீரைகள் காய்கறி எல்லாம் பச்சை நிறங்கள்ல இருக்கு, அப்புறம் மஞ்சள் பூசணி இருக்கு, முள்ளங்கி வெள்ளை கலர்ல இருக்கு. இப்படி வந்து பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் எல்லாமே பார்த்தோம்னா ஒன்னும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு. இப்ப பாரம்பரிய அரிசி எல்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் ஒரு ரெட் கலரு, பிரவுன் அரிசினா சிவப்பு கலரு, அதாவது நல்ல டார்க் ப்ரௌன் கலர். இந்த மாதிரி வந்து எல்லா உணவுகளும் பாத்தீங்கன்னா கடவுள் வந்து கலர் கலரா படைச்சிருக்காரு. அந்த கலர் என்னன்னா இயற்கையான தாவர வேதிப்பொருள். அதுவும் இல்லாம அந்த ஒவ்வொரு நிறமைக்கும் வந்து ஒவ்வொரு வேதிப்பொருள், ஒவ்வொரு பேர் உண்டு. அது நம்ம உடல்ல வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும். முக்கியமா வந்து புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்கு உதவுது. அதாவது செல்கள் வந்து டேமேஜ் ஆகாம, கட்டிகள் வராம, புற்றுநோய்கள் வராம, சக்கரை நோய் வராம, இருதய நோய்கள், ரத்த பொறுப்பு, இந்த மாதிரி பலவிதமான வாழ்க்கை முறை நோய்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து தவறான உணவு பழக்கத்தினால வரக்கூடிய நோய்கள். இப்படிப்பட்ட நோய்கள் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு இப்படி நம்ம வண்ண நிறம் உள்ள உணவுகளை வந்து இயற்கையா கடவுள் படைச்சிருக்காரு. அது எல்லாமே நம்ம பிளேட்ல இருக்குதான்னு சொல்லி நம்ம பார்த்து சாப்பிட்டா அதுதான் வந்து ஒரு சரி
கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கான ஆரோக்கியமான உணவு முறைகள் என்னென்ன, மற்றும் அவங்க என்னென்ன மாதிரி உணவு முறைகளை தவிர்க்கணும், அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
கருவுற்ற பெண்கள் பார்த்தோம்னா அவங்க உடல் எடை வந்து அதிகமாகுது. கிட்டத்தட்ட 11-13 kg வந்து அவங்களோட பாடி வெயிட் வந்து அதிகமாகுது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய ஊட்டச்சத்துக்களுடைய தேவையை வந்து அதிகரிச்சுது. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 6 பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து அளவுகள் சொல்லி இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு விதமான வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து வெஜிடேரியனா இருந்தா அவங்க வந்து 1690 kcal, நான் வெஜிடேரியனா இருந்தா 1650 kcal அவங்களுக்கு வந்து கலோரி தேவைப்படும். இதே வந்து பிரெக்னன்ட் விமனா இருந்தாங்கன்னா சைவத்துக்கு வந்து 2060, அசைவத்துக்கு வந்து 2040 kcal தேவைப்படுது. அதுவும் இல்லாம பிரெக்னன்ட் விமனுக்கு பாத்தீங்கன்னா கலோரி வந்து நார்மலா இருக்கிற விமனை விட 350 kcal வந்து அதிகமா தேவைப்படுது. அதே மாதிரி புரதச்சத்து அதிகமா தேவைப்படுது. புரதச்சத்து பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா இருக்கிற ஒரு லேடிக்கு வந்து, அதாவது பிரெக்னண்டா இல்லாம பெண்ணுக்கு வந்து 58.2 தான் வந்து புரதச்சத்து தேவை. ஆனா வந்து பிரெக்னண்டா இருக்கிற ஒரு லேடிக்கு வந்து 71.7 புரதச்சத்து தேவை. இந்த மாதிரி எல்லா சத்துக்களுமே வந்து அதிகமா இருக்கு. இதெல்லாம் வந்து பாரதிய அளவுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க வெப்சைட்ல நெட்ல போய் கூட போட்டு பாத்தீங்கன்னா அதுல வந்து இந்த அட்டவணைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ICMR இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்துல வந்து அந்த அட்டவணையில வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணையில பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து எவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் வந்து நார்மலா இருக்கிற ஒரு பெண்ணை வந்து எவ்வளவு எடுத்துக்கணும், கருவுற்று சமயத்துல எவ்வளவு எடுத்துக்கணும், பாலூட்டம் தாய்மார் வந்து எவ்வளவு ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கணும் சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி உணவுகளோட அளவும் போட்டிருக்காங்க. இது வந்து தானியங்கள், சிறுதானியங்கள் வந்து நார்மலான வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் வந்து 200 g ஒரு நாளைக்கு எடுக்கணும். அதே இது வந்து கருவுற்ற பெண் வந்து 250 g எடுக்கணும். அதே மாதிரி இது பருப்பு வகைகள் வந்து நார்மலா இருக்கிற ஒரு பெண் வந்து 60 g, கருவுற்ற பெண் வந்து 75 g ஒரு நாளைக்கு. அதே மாதிரி கீரை வந்து கருவுற்ற பெண் வந்து 150 g எடுக்கணும். அதே மாதிரி மற்ற கீரைகள் இது எல்லாமே எடுக்கணும். அப்புறம் வந்து பால் வந்து நார்மலா இருக்கிறவங்க 300, கருவுற்ற பெண்கள் வந்து 400 ml எடுக்கணும். அதே மாதிரி எண்ணெய் விட்டு பயிர்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிறவங்க 30, கருவுற்ற பெண்கள் 40. இந்த மாதிரி அவங்களுடைய எப்படி ஊட்டச்சத்து அதிகரிக்கும்னா, இந்த மாதிரி நம்ம உணவு வகைகள் இருக்கு இல்லையா, முன்னாடி நிறைய சொல்லியிருக்கேன், இந்த உணவு வகைகள் எல்லாமே அதிகமா சாப்பிடும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க தேவையான எனர்ஜி அதிகமா கிடைக்கும், புரதம் அதிகமா கிடைக்கும், கால்சியம் அதிகமா கிடைக்கும். இப்ப கால்சியம் பாத்தீங்கன்னா பிரெக்னன்ட் விமனுக்கு 980 mg பர் டே, இதே நார்மலா இருக்கிற விமனுக்கு 905 mg தான். அந்த மாதிரி இரும்பு சத்து பாத்தீங்கன்னா நார்மலா 23.8, அதே இது பிரெக்னன்ட் விமனுக்கு 27.2. இந்த மாதிரி அவங்களுடைய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அதிகரிக்குது. இது எல்லாமே இந்த ICMR கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம பார்த்து மெஷர் பண்ணி நம்ம அந்த மாதிரி அளவு பார்த்தா நம்ம சாப்பிட முடியாது. ஆட்டோமேட்டிக்கா உணவை நீங்க அதிகரிச்சுக்கணும். நீங்க சாப்பிடக்கூடிய இப்ப எனர்ஜி அதிகமாக இருக்கு, நல்ல அரிசி கோதுமை சிறுதானியங்கள் இதெல்லாம் உணவுல சேர்த்துக்கலாம். புரதம் அதிகமா பெற்றுக்கொள்ளணும்னா பால், மீன், இறைச்சி, தானியங்கள், பருப்பு வகைகள், நச்சு இதெல்லாம் அதிகமா சாப்பிடலாம். அதே மாதிரி வைட்டமின்கள் ரொம்ப முக்கியம். முன்னாடி நான் அந்த வைட்டமின்கள் வகைகள்லாம் சொல்லியிருக்கேன், ஏபிசி, ஏபிஇகே, பிசி இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த வைட்டமின்கள்லாம் பால், காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கு. அப்ப இந்த கற்ப சமயத்துல இதெல்லாம் அதிகமா எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி இரும்பு சத்து, முளைக்கட்டிய தானியங்கள்ல இரும்பு சத்து அதிகமா இருக்கு, தானியங்களை முளைக்கட்டி சாப்பிடலாம். அதே மாதிரி வைட்டமின் சி, சிட்ரஸ் பழங்கள், ஆரஞ்சு, எலுமிச்சை, அப்புறம் கால்சியம், பால் இது அதிகமா இருக்கு. இந்த மாதிரி உணவு வகைகளையும் நம்ம உணவுல அதிகமா எடுத்துக்கொள்ளணும். அப்போ நம்மளுடைய ஊட்டச்சத்துக்கள் நம்ம அதிகமா கிடைக்கும். அதே மாதிரி அயோடின், அயோடின் ரொம்ப முக்கியம். ஏன்னா பிறந்த குழந்தைக்கு மன வளர்ச்சி பாதிக்கப்படாம இருக்கணும்னா கண்டிப்பா அயோடின் உள்ள சால்ட், உப்பு அதுவும் அதிகமா சாப்பிடணும். பெண்கள் கண்டிப்பா சமச்சீர் உணவை தான் உட்கொள்ளணும். அப்புறம் மருத்துவர்களுடைய பரிந்துரைப்படி சில நியூட்ரியன்ஸ் என்னதான் உணவுல சாப்பிட்டாலும் அவங்க தேவையான அளவு கிடைக்காது. அதாவது இரும்பு, போலிக் அமிலம், வைட்டமின் B12, கால்சியம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ், டேப்லெட்ஸ் இதெல்லாம் மருத்துவர்களுடைய பரிந்துரைப்படி கண்டிப்பா அவங்க உணவுல சேர்த்துக்கணும். அப்பதான் ரத்தத்தை எடுக்கலாம். அப்ப கருவுற்ற பெண்களுக்கு அவங்க உடல் எடை கூடுது. அப்புறம் அவங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். அதனால நார்ச்சத்து நிறைந்த முழு தானியங்கள், முழு பருப்பு வகைகள் மற்றும் காய்கறிகள். முழு தானியங்கள்னா நம்ம முதல்ல சொன்னேன், அந்த தோலோட இப்ப நம்ம சுண்டல் செஞ்சு சாப்பிடுறோம் இல்லையா, தொண்டைக்கடலை, பாசி பயிர் சுண்டல் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுறோம். அதான் முழு தானியங்களை சேர்த்துக்கிறது. இப்ப மைதா மாவுன்னு பாத்தீங்கன்னா அது முழு தானியம் கிடையாது. கோதுமை மாவு முழு தானியம், முழு தானியத்தை அரைக்கிறது தான் கோதுமை மாவு. மைதா மாவுன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் தீட்டி வெறும் மாவு சத்து தான் இருக்கும், அது மற்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்காது. அதனால நம்ம மைதா மாவை தவிர்த்துட்டு கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு 8-12 டம்ளர் தண்ணீர் பருகணும். அதே மாதிரி போதுமான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அப்புறம் காஃபி, தேன், டீ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கஃபைன் இருக்கும், கஃபைன் ஒரு பொருள் இருக்கும். அதனால குழந்தையோட வளர்ச்சி பாதிக்கப்படும். ஒரு நாளைக்கு 2 கப் டீ காஃபி அதுக்கு மேல எடுத்துக்கொள்ள கூடாது. அதே மாதிரி குறிப்பிட்ட இடைவெளியில தாயின் உடல் எடை, ரத்த அழுத்தம், ரத்த சோகை இந்தோடைய பரிசோதனை எல்லாம் செஞ்சுக்கிடணும். அதே மாதிரி மருத்துவர்கள் ஆலோசனை இல்லாம எந்த மருந்துகளும் எடுத்துக்கொள்ள கூடாது, அது குழந்தைய பாதிக்கும். அதே மாதிரி உணவை பற்றி பல தவறான நம்பிக்கைகள்லாம் இருக்கும், மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கும், இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததா இருக்கும். அப்படிப்பட்ட உணவுகளை உட்கொள்ளணும். அப்புறம் போலிக் அமிலம் கண்டிப்பா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின், ரத்த நிறமி, ரத்தம் உருவாகிறதுக்கு அந்த போலிக் அமிலம் ரொம்ப முக்கியம். ஏன்னா போலிக் அமிலம் ரத்த சோகை அனிமியாவை உண்டாக்கும். இந்த மாதிரி பிறந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கிறதுக்கும் போலிக் அமிலம் அதிகமா சாப்பிடணும். கோழி கம்மியில எந்த உணவுகள் அதிகமா இருக்கும் பாத்தீங்கன்னா கீரைகள், பருப்பு வகைகள், கொட்டைகள், ஆட்டு ஈரல் இதெல்லாம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி இரும்பு சத்து, ஏன்னா கர்ப்ப ஸ்திரீகள் அதிகமா பாதிக்கப்படுறது ரத்த சோகை. ஏன்னா நிறைய பிளட் வால்யூம் அதிகமாகும். அதனால இரும்பு சத்து ஹீமோக்ளோபின் உற்பத்திக்கு ரொம்ப அவசியம். மூளையின் செயல்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி இது எல்லாத்துக்குமே இரும்பு சத்து ரொம்ப அவசியம். குறைபாடு ரத்த சோகை வரும். அதனால இரும்பு சத்து குறைபாடு இருந்தா குறைந்த எடை உள்ள குழந்தைகள் பிறக்கும், கருவுற்ற பெண்கள் இறப்புக்குள்ள காரணமா இருக்கும் அந்த ரத்த சோகை. அதனால பருப்பு வகைகள், உலர்ந்த பழங்கள், இப்ப உலர் திராட்சை எல்லாம் இருக்கு இல்லையா, அது அப்புறம் அத்தி பழங்கள், அப்புறம் கீரைகள், மீன், மாமிச உணவுகள் இது எல்லாத்துலயுமே இரும்பு சத்து அதிகமா இருக்கு. அதனால பொதுவா தாவர உணவுகளை விட மாமிச உணவுகள் இருக்கிற இரும்பு சத்து ஈஸியா செரிமானம் ஆகி உறிஞ்சப்படுறோம். அதனால அதுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அதுபோக எப்போதுமே இரும்பு சத்தும் வைட்டமின் சியும் சேர்த்து சாப்பிடணும். ஏன்னா இரும்பு சத்து உறிஞ்சப்படுறதுக்கு வைட்டமின் சி அதிகம், அதே மாதிரி கால்சியம் உறிஞ்சப்படுறதுக்கு வைட்டமின் டி அதிகம். அதனால அந்த ஊட்டச்சத்துக்குள்ள சேர்த்து சாப்பிடணும். வைட்டமின் சி எடுத்துட்டோம்னா நெல்லிக்காய், கொய்யா, சிட்ரஸ் பழங்கள், அப்புறம் முளைக்கட்டின தானியங்கள், பருப்பு வகைகள், இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் வந்து இப்ப கொண்டாக்கடலை அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய வைட்டமின் சி அயன் இதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி சாப்பிடலாம். இப்ப உணவு சாப்பிட்ட உடனே வந்து டீ காஃபி இதெல்லாம் குடிக்க கூடாது. ஏன்னா டீ காஃபில வந்து டேனின் ஒரு பொருள் இருக்கு. அது என்ன பண்ணணும்னா, அது என்ன பண்ணணும்னா, இந்த வைட்டமின்கள் மினரல்ஸ் எல்லாம் வந்து அதை பயந்து கட்டி என்ன பண்ணா நம்ம உடம்புல வந்து செதுக்க விடாம தடுக்கிறோம். அதனால வந்து அந்த மாதிரி உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி கர்ப்ப காலத்துல வந்து பால் வந்து பெண்கள் வந்து அதிகமா 3 கப்பு பாலாவது ஒரு நாளைக்கு குடிக்கணும். இறைச்சி, மீன், கோழி, முட்டை இந்த மாதிரி புரதம் வந்து சத்துக்கள் நிறைய சாப்பிடணும். நல்ல டார்க் கிரீன் மஞ்சள் நிற காய்கறிகள், அப்புறம் புளிப்பு சுவையுள்ள பழங்கள் இதெல்லாம் வந்து சாப்பிடலாம். அப்புறம் வந்து அவங்க 75% வந்து பெண்கள் வந்து குமட்டுதல் காம்பினால பாதிக்கப்படுவாங்க. அப்ப அப்படிப்பட்ட சமயத்துல சீரான இடைவெளிகளில் சிறு உணவுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடும்போது வாமிட்னால அவங்களுடைய ஊட்டச்சத்துக்களை எல்லாம் அவங்க இழக்க நேரிடும். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சாப்பிடலாம். அதே மாதிரி மலர்ச்சிகள் வராம இருக்கிறதுக்கு நார்ச்சத்து உணவுகள், பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இது மாதிரி நிறைய சாப்பிடறதுனால அவங்களுக்கு தேவையான கால்சியம், எலும்பு சத்து, தாது உப்புகள் இதெல்லாம் வந்து நிறைய கிடைக்கும். நிறைய பச்சையான சமைக்காத காய்கறிகள் என்ன சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிட்டோம்னா வைட்டமின் சி வந்து நிறைய கிடைக்கும். அப்புறம் பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ப்ப காலத்தை விட பெண்களுக்கு வந்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து ஊட்டச்சத்து தேவை வந்து இன்னுமே அதிகமா இருக்கு. கலோர் எவ்வளவு சக்தின்னு பார்ப்போம்னா, இப்ப பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து நார்மலா இருக்கிற பெண்களை விட எக்ஸ்ட்ரா வந்து முதல் 6 மாதத்துல 600 கிலோ கேலரி வந்து முதல் 6 மாதத்துல அதிகம், 2வது 6 மாதத்துல எக்ஸ்ட்ரா 520 கிலோ கேலரி எடுத்துக்கலாம். அதே மாதிரிதான் மற்ற புரதங்கள், கொழுப்பு சத்து எல்லாமே வந்து அதிகமா தேவைப்படுது. இப்ப வந்து தாய்க்கும் குழந்தைக்குமான ஊட்டச்சத்து தொடர்பு வந்து குழந்தை பிறந்த பிறகும் வந்து தொடர்ந்துட்டே இருக்கும். ஏன்னா பிறந்த குழந்தையானது வாழ்வதற்காக சிறிது காலம் வரை தாய்ப்பாலையே முழுதும் நம்பியுள்ளது. குழந்தை பிறந்த பிறகு முதல் 2 அல்லது 3 நாட்கள் குறைந்த அளவு கொலஸ்ட்ரம் வந்து தொடக்கும். கொலஸ்ட்ரம் சொல்லுவாங்க, அது வந்து குழந்தைக்கு வந்து கண்டிப்பா கொடுக்கணும். அதுல வந்து குழந்தைக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே வந்து அதுல இருக்கு. இப்ப வந்து தாய்ப்பாலை வந்து சில உணவுகள் வந்து அதிகரிக்கும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி உணவுகளை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். அது வந்து பூண்டு, இஞ்சி, கீரை, பசலை கீரை, பெருஞ்சீரகம், எள்ளு, தயிர் இந்த மாதிரி வந்து சில உணவுகள் வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரி உணவுகளை வந்து அதிகமா சேர்த்துக்கலாம். அதாவது பால் பெருக்கின்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தை வந்து கேலக்டோ பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பாதாம், பருப்பு இதெல்லாம் சாப்பிடும்போது வந்து பாலோட அளவு வந்து அதிகரிக்கும். மலர்ச்சிக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு மலம் விளக்கியெல்லாம் யூஸ் பண்ணாம அதுக்கு போல நல்லா நார்ச்சத்து நிறைந்த பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள் இதெல்லாம் வந்து சாப்பிடலாம். அது மாதிரி குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வரை தாய் வந்து எல்லா உணவையும் வந்து எந்த உணவையும் தவிர்க்கும் அவசியம் இல்லை. ரொம்ப வாசனை, இப்ப தக்காளி, வெங்காயம், முட்டை கோஸ்து, சாக்லேட்டு, மசாலா, வாசனை பொருட்கள் இதெல்லாம் வந்து சில சமயம் குழந்தைக்கு வந்து இறைப்பை, இடர்பாடு, இலகிய மலம் அந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். அந்த மாதிரி சில இதை வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இவங்களும் வந்து இப்ப பாலூட்டும் காலத்துல வந்தாலும் காஃபி டீல இருக்கக்கூடிய கஃபைன் வந்து குழந்தைக்கு வந்து எரிச்சல், தூக்கமின்மை எல்லாம் வர்றதுக்கு காரணம் இருக்கு. அதனால ஒரு நாளைக்கு 1 இல்லைன்னா 2 கப்பு டீ காஃபி மட்டும் சாப்பிட்டுதான் போதும். அப்புறம் அந்த சீன்பால்னு சொன்னேன் இல்லையா, அந்த கொலஸ்ட்ரால் சொல்லிட்டு அது 10 இருந்து 40 மில்லி வரைக்கும் சுரக்கும். இதுல வந்து இந்த இதை சாப்பிட்றதுனால குழந்தைகளுக்கு வந்து பெரியம்மை, போலியோ, தட்டம்மை, வைரஸ் நோய் இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வந்து குழந்தைய வந்து பாதுகாக்கிறதுக்கு உதவுது. அதே மாதிரி தாய்ப்பால் வந்து முதல் 6 மாதத்துக்கு 750 மில்லி ஒரு நாளைக்கு சுரக்கும். அப்புறம் 2வது 6 மாதத்துல வந்து 600 மில்லி வந்து சுரக்கும். இப்ப தாய்ப்பால்ல வந்து உணவு வந்து குழந்தைக்கு ஐடியலா இருக்கும். ஐடியலா அது ஏற்றதா இருக்கும். குழந்தைக்கு எவ்வளவு வேணுமோ அது வந்து கரெக்டா இருக்கும். அதுல புரதம், கொழுப்பு, வைட்டமின்கள், கால்சியம், இரும்பு, தாது உப்புக்கள் இது எல்லாமே வந்து சீரா இருக்கும். அதாவது தாய் வந்து ஊட்டச்சத்துல உணவை உட்கொள்ளும் போது தாய்ப்பாலின் ஊட்டச்சத்து தரம் வந்து உயரும். இப்ப குழந்தைக்கு வந்து 4 இருந்து 6 மாதம் வரைக்கும் பால் மட்டுமே போதுமானது. அவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு வந்து சில தேன், குளுக்கோஸ், தண்ணீர், பசும்பால் இதெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து கொடுக்க கூடாது. கொடுத்தா வயிற்று போக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸா அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 வருடம் வரைக்கும் குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கலாம். இப்ப வந்து தாய் வந்து ஊட்டச்சத்துல வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட பால்ல வந்து அந்த நியூட்ரியன்ஸ் வந்து நேச்சுரலாவே மெயின்டைன் பண்ணும். புரதம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். ஆனா மற்ற கொழுப்பு, வைட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் இதெல்லாம் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து தாய் வந்து கண்டிப்பா ஊட்டச்சத்துல உணவுகளை வந்து கொடுக்கலாம். பாலூட்ட தாய்மார்கள் தாய்ப்பால் வந்து இப்ப பசும்பால் மற்ற பால் பவுடர் இந்த மாதிரி குழந்தைகள் இந்த மாதிரி உண்ணக்கூடிய குழந்தைகளை விட தொற்று நோய் இறப்பு விகிதங்கள் வந்து பால் அருந்தும் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கு. அதே மாதிரி வயிற்றுப்போக்கு, சுவாச குழாய் தொற்று நோய்கள் இதெல்லாம் வந்து தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு வந்து வராம தடுக்கிறது உதவுது. அதே மாதிரி குடலில் இயற்கையாக காணப்படக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாவோட வளர்ச்சிக்கு தாய்ப்பால் உதவுது. அதே மாதிரி இம்யூனோக்ளோபின், லாக்டோசரின், லாக்டோபராசிடேஸ் சொல்லக்கூடிய தொற்று நோய் வராமல் பாதுகாக்கக்கூடிய பொருட்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஈக்கோலைன்னு சொல்லி ஒரு கொடிதான நுண்கிருமியை வந்து எதிர்க்கக்கூடிய பொருள் வந்து தாய்ப்பால்ல இருக்கு. அதே மாதிரி தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஒவ்வாமை வந்து ஏற்படாது. அதே மாதிரி தாய்ப்பால் ஊட்டுதல் தாய்க்கும் குழந்தைகளுக்கும் இடையே அவர் அன்பு பிணைப்பை ஏற்படுத்துது. தாய்ப்பால் ஊட்டுதல் வந்து கருப்பை சுமந்த உதவுகிறது, மீண்டும் கருவுறும் காலத்தை நீட்டிக்கிறது. அதே மாதிரி தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வரும் வாய்ப்பு வந்து குறைவா இருக்குது. அதனால வந்து தாய்மார்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த சத்துக்கள் வந்து பலவிதமான உணவு வகைகள்ல இருக்கு. அதனால ஏதோ ஒரு உணவு வகைகள்ல மட்டும் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த டேஸ்ட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் தானியங்களையோ இல்லைன்னா வெறும் சரசு வகைகளையோ இல்லைன்னா வெறும் கைது குடுத்து இல்லைன்னா வெறும் சுகரா நிறைந்த உள்ள உணவுகள் அந்த மாதிரி இல்லாம சமச்சீர் உணவு வந்து தேவையான அளவு அதிகமா நம்ம வந்து நம்ம உட்கொள்ளும் போது குழந்தையோட ஊட்டச்சத்து தேவையும் வந்து நிறைவு செய்யக்கூடியதான் இருக்கும்.
சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, பிபின்னு சொல்றாங்க, உள்ள நோயாளிகள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் மற்றும் உண்ண வேண்டிய உணவு வகைகள் என்னென்ன, மேலும் அவங்க என்னென்ன மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
அதாவது நீரிழிவு நோய், சர்க்கரை நோய்னு பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப அதிகமா வந்து எல்லாத்தையும் நிறைய பேருக்கு காணப்படுது. இது வந்து குளுக்கோஸ், அதாவது சர்க்கரையை வந்து பகுதியாகவோ இல்லைன்னா முழுமையாகவோ உடல்ல வந்து பயன்படுத்துறது இல்லை. அதனால என்ன ஆகும்னா ரத்தத்துல வந்து சர்க்கரையோட அளவு வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். இந்த மாதிரி அதிகரிச்சுட்டே இருக்கும்போது நம்முடைய வளர்ச்சிதை மாற்றம், கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு வளர்ச்சிதை மாற்றம் வந்து பாதிக்கப்படுது. அதே மாதிரி இன்சுலின் சுரக்கிறது, அதனுடைய செயல்பாடு இதெல்லாம் வந்து குறை ஏற்படும் போது நீரிழிவு நோய் ஏற்படுது. இப்ப நீரிழிவு நோய்கள வந்து நிறைய வகைகள் இருக்குது. டைப் ஒன்னு இருக்குது, அது வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வர்றது, அது வந்து நம்ம உணவு பழக்கத்தினால கிடையாது, அது ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லுவாங்க. அது இன்சுலின் மூலமா தான் சரி பண்ண முடியாது, மருத்துவ பொருள் மூலமா தான் சரி பண்ண முடியுது. ரெண்டாவது வகைன்னு ஒண்ணு இருக்கு, டைப் டூ என்ஐடிடிஎம், நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிக் சொல்லுவாங்க, அதாவது டைப் டூ நீரிழிவு. இதுதான் வந்து உடல் பருமனால இல்லைன்னா பரம்பரையினால அப்புறம் நம்ம அதிகமான சர்க்கரையை வந்து நம்ம உண்றதுனால இது மாதிரி பல காரணங்களால வரக்கூடியது டைப் டூ. இப்ப நான் சொல்ற உணவு முறைகள் எல்லாம் டைப் டூக்கு சொல்றேன். ஏன்னா அப்புறம் என்ன ஏன்னா இன்னும் அப்புறம் கர்ப்ப கால நீரிழிவுன்னு இருக்கு, அதாவது பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு அந்த டைம்ல மட்டும் வரும், அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அது போயிடும், அந்த மாதிரி ஒரு சக்கர நோயும் இருக்கு. ஆனா சில பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு குழந்தை பிறந்த பிறகும் அது வந்து தொடர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. செகண்டரி டயபெட்டிஸ்னு ஒன்று இருக்கு, அது வந்து வேற குறைபாடு. இது மாதிரி வந்து சர்க்கரை நோயை வந்து நாலு விதத்துல இருக்கு. இப்ப நம்ம டைப் டூ பக்கம் பார்ப்போம். இதுதான் வந்து உணவு, தவறான உணவு பழக்கத்தினால, தவறான வாழ்க்கை முறைகள்னால, லைஃப் ஸ்டைல் டிசீஸ் சொல்லக்கூடியது வந்து இந்த டைப் டூ டயபெட்டிஸ், சர்க்கரை நோய். இது வந்து என்ன காரணத்தினால வருமோ, அதிக அளவு சர்க்கரைய உட்கொள்றதுனால வருது. சில பரம்பரையினால கூட வரலாம், பெற்றோர்களுக்கு இருந்தா பிள்ளைங்களுக்கு வரலாம். அதே மாதிரி வந்து நீரிழிவு வந்து எந்த வயதிலும் வரக்கூடியதுதான், ஆனா 45 வயசுக்கு மேலதான் அந்த டைப் டூ வரும். டைப் ஒன்னுங்கிறது சின்ன வயது குழந்தைங்களுக்கு கூட வரும். ஆனா வந்து இந்த மாதிரி தவறான உணவு பழக்கம் இருந்தா இப்ப எல்லாம் யங் ஏஜ்லயே வருது, 30 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட இப்ப எல்லாம் வருது. ஆனா முன்னாடி வந்து 45 வயசுக்கு மேலதான் வந்து இந்த டைப் டூ வரும். அப்புறம் மாதிரி பாலினம், இளம் வயது பெண்களை விட ஆண்களுக்கு வந்து நீரிழிவு வந்து அதிகமாக காணப்படுது. அதனால நடுத்தர வயது உள்ள பெண்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, கர்ப்ப காலத்துல வந்து பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அப்புறம் உடல் பருமன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால, இன்சுலின் வந்து அவங்களுக்கு வந்து சரியா எல்லா செல்களுக்கும் போய் சேராமல் இருக்கிறதுனால, அப்புறம் வந்து அதிகமாக சர்க்கரையை உட்கொள்றதுனால, சில நோய் தொற்றுக்கள்னால, டைப் ஒன் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தினால, இந்த மாதிரி வந்து பல காரணங்கள்னால சர்க்கரை நோய் வருது. இப்ப சர்க்கரை நோய் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிக அளவு யூரின் போறத வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்புறம் வந்து நோய் தொற்றும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடும், நோய் தொற்று அதிகமா இருக்கும், எடை குறையும், பாடி வெயிட் வந்து குறையும், சரியா தூக்கம் வராது, சோர்வா இருக்கும், இப்படி பல அறிகுறிகள் வந்து மூலமா நம்ம சர்க்கரை நோயெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். நார்ச்சத்து உணவுகளை வந்து அதிகமா சாப்பிடணும். ஏன்னா வந்து நான் முதல்ல சொன்னேன், நார்ச்சத்துல வந்து 2 கிலோ கலோரி தான், ரொம்ப குறைவான கலோரி தான் கிடைக்கும். ஏன்னா வந்து ஏற்கனவே உடம்புல நிறைய வந்து சுகர் இருக்கிறதுனால நிறைய பேருந்து எக்ஸ்ட்ராவா சுகரை சாப்பிடக்கூடாது. கிளைசீமிக் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க தமிழ்ல, கிளைசீமிக் குறியீடு, அதாவது நம்ம சாப்பிடுற உணவு வந்து வெற்றப்பட்டுள்ள சர்க்கரையை வந்து உடனே எப்படி ஏற்றுது. இப்போ உடனே குளுக்கோஸ் சாப்பிட்டோம்னா உடனே ஏறிடும் பிளட் சுகர். அதே மாதிரி இப்போ நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பிட்டோம்னா அதுவும் வந்து ஓரளவுக்கு இப்போ ரிசர்ச் வந்து நம்பர் வந்து பண்றேன். ஒயிட் ரைஸ் வந்து 80, இதே சுற்றுலா நேரில் இதுனா நார்ச்சத்து நிறைந்த உணவு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட நம்பர் வந்து 30-50 வரைக்கும் தான் அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ். அப்போ லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், குறைந்த அளவு கிளைசிமிக் குறியீடு உள்ள உணவுப் பொருட்களை செலக்ட் பண்ணி நம்ம சாப்பிடணும். அப்படின்னா என்னன்னா நார்ச்சத்து அதிகமான உள்ள உணவுகள். நார்ச்சத்து அதிகமான உணவுகள்னா என்னன்னா இந்த மாதிரி முழு தானியங்கள், பழங்கள், காய்கறிகள் நிறைய வந்து, அதாவது இல்லாம காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் சொல்லுவாங்க, தொகுப்பு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க, அதாவது நார்ச்சத்து அந்த மாதிரி உள்ள உணவுகளை வந்து சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து சுகர் வந்து யூஸே ஆகாது, பிளட்ல எனர்ஜி கொடுக்கறதுக்கு சுகர் வந்து யூட்டிலைஸே ஆகாது. அதனால புரதச்சத்துலேருந்து அவங்க வந்து நிறைய எனர்ஜி வந்து அவங்க பெற்றுக்கொள்ள மாதிரி இருக்கும். அதனால வந்து நிறைய புரதச்சத்து சாப்பிடணும். அதே மாதிரி கொழுப்பு, கொழுப்புல வந்து ஹெல்த்தி ஃபேட்னு சொல்லுவாங்க, அதாவது செறிவுற்ற கொழுப்பு செறிவாங்களுக்கும் ரெண்டுதான் இருக்கு. செறிவுற்ற கொழுப்பு வந்து இருதய நோயெல்லாம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதனால செறிவுறா கொழுப்பு அது அப்படினாலுமே அதை வந்து ரொம்ப லிமிட்டா தான் நம்ம வந்து சாப்பிடணும். நாளைக்கு 20 கிராம் அந்த மாதிரி குறைந்த அளவுல தான் வந்து கொழுப்பை எடுத்துக்கணும். இப்ப நீரிழிவு உணர்வுக்கான நோய்க்கான சிறந்த உணவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா வெண்டக்காய், காலிஃபிளவர், முட்டை குழம்பு, அரைக்கீரை, கத்திரிக்காய், வெங்காயம், பீட்ரூட்டு, நூல்கோல், வெள்ளரிக்காய், பீன்ஸ், வடமிளகா, பச்சை மிளகா, பாவக்காய், கேரட்டு, எலுமிச்சை, வெள்ளை முள்ளங்கி, சிவப்பு முள்ளங்கி, தீர்க்கங்காய், முட்டை, வெள்ளக்கரு, சூப்பு, இந்த மாதிரி வந்து நாவல் பழம், பட்டை, பூண்டு, வெந்தயக்கீரை, இந்த மாதிரி வந்து உணவுகள் தான் நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். என்ன உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் சுகர், அதாவது எளிய சர்க்கரை, குளுக்கோஸ், தேனு, சர்க்கரைப்பாகு, இனிப்பு, உலர் பழங்கள், அடுமனை பொருட்கள், அதாவது பேக்கரி உணவுகள், மிட்டாய், பொரித்த உணவுகள், எண்ணெயில் பொரித்த உணவுகள், மதுபான வகைகள், வெல்லம், இனிப்பூட்டப்பட்ட பானங்கள், இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். அப்புறம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய உணவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா கொழுப்பு, தானியங்கள், பருப்பு பொறிகள், இறைச்சி, முட்டை, பால் பொருட்கள், அப்புறம் வேறு உணவுகள், பழங்கள், நச்சு, இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தணும், கண்ட்ரோல் பண்ணணும். அதிகமா என்ன சாப்பிடலாம்னு பாத்தீங்கன்னா கீரைகள், காய்கறிகள், சூப்பு, பழக்கலவை, காய்கறி கலவை, அப்புறம் சாலடு, அப்புறம் சர்க்கரை சேர்த்து காஃபி, டீ, வெண்ணெய் நீட்டப்பட்ட மோர், அப்புறம் மசாலா மற்றும் தாசனை பொருட்கள், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். சர்க்கரை நோய்க்கு வந்து உணவை வந்து மருந்துன்னு சொல்ற மாதிரி வெந்தயம், நாவல் பழம், பச்சை இலை காய்கறிகள், விலை கட்டிய தயிர்கள், வரகு, திணை, கருவேப்பிலை, லவங்கப்பட்டை, அந்த மாதிரி வந்து உணவுகள்லாம் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்ப சர்க்கரை நோய் வந்து டயட்ல வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி கண்ட்ரோல் பண்ணலைன்னா ரெட்டினோபதி, நியூரோபதி, நெஃப்ராய்டுன்னு சொல்லி நிறைய சிறுநீரக நோய்கள், அப்புறம் ஹார்ட் டிசீஸ், அப்புறம் கண் நோய்கள், இந்த மாதிரி பல நோய்கள் வந்து அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் ஆகும்போது அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து கலோரிகள் அச்ச இனி அதிக இனிப்பு சுவையில் அந்த மாதிரி இதெல்லாம் கூட மாற்றா வந்து கிடைக்கிது. அந்த மாதிரி வந்து நான் சொன்ன உணவு பழக்கங்கள் வந்து கடைபிடிக்கணும்னா இது வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம்.
நேயர்களே, இதுவரை உணவியல் மற்றும் ஊட்டச்சத்துகள் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் சி ஜெயசுப்ரியா பூர்ணகலா அவர்கள் ஊட்டச்சத்துக்களும் அதன் பயன்களும் என்ற தலைப்பில் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.